ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: ஐந்தவத்தை இயல்பு. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
இப்போ அந்த ஆன்மா அடையக்கூடிய அஞ்சவத்தைகளை சொல்கின்றார். அஞ்சவத்தைகளை சித்தியாரில் சொன்ன மாதிரி நாம முதல்ல நினைவுபடுத்தி கொண்டால்தான் நமக்கு இதில் சொல்லியிருப்பதை நம்ம வாங்க முடியும். ஏன்னா சிலருக்கு இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்லும் போது சிக்கல் ஏற்பட்டு விடுகின்றது. கருவிகளின் எண்ணிக்கை வேறு மாதிரி வருது பாருங்க, அதனால கொஞ்சம் ஒரு திணறல் ஏற்படுகிறது சிலருக்கு சொல்லும் போது. நம்ம தக்க ஆசிரியர் மூலமாக கேட்டு விட்டதுனால திணறல் ஏற்படுது, அல்லது அடியனும் சேர்ந்து திறந்து கொண்டிருக்க வேண்டியதான். என்னவென்றால், இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, சித்தியார்ல என்ன சொல்லியிருக்காங்க, நனவு அவத்தை ஆன்மா புருவ நடுவிலே இருக்கும், அப்போது 35 கருவிகளோடு அது கூடியிருக்கும் இல்லையா. 35 கருவிகளா, அத்தனையும் நம்ம நினைவுச்சுக்க முடியுமான்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொகுப்பு தொகுப்பா சொல்றோம், ஒவ்வொன்றும் குழு குழுவாக சொல்றோம், கூட்டம் கூட்டமா. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, ஞானேந்திரத்தால் அறியப்படும் விடயங்கள் 5 இல்லையா, சுவை ஒளி ஒரு ஓசை மனம், கண்மேந்திரிய விடயங்கள் வாக்கு பாதம் பாணி பாயிர் உபத்தம் 5. அப்ப ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 5 5 10, ஞானேந்திரிய விடயம் 5 15, கண்மேந்திரிய விடயம் 5 20, பாருங்க 35 20 முடிஞ்சு போச்சு. வாயுக்கள் 10 20 10 30 முடிஞ்சு போச்சு, மிச்சம் 5 தானே. அந்த கரணங்கள் 4, சித்தன் மன அகங்காரம் புத்தி 34 34, புருடன் 1, புருடன்கிறது ஆன்மாதான், ஆனா அந்த ஆன்மா 5 தத்துவங்களோடு சேர்ந்து இருக்கிறான், காலம் நியதி கலை வித்தை அராகம், இந்த 5 சேர்ந்து போகத்தை அனுபவிக்கும் நிலையில இருக்கிறான். கேவல நிலையில இருக்கும்போது போகத்தை அனுபவிக்கும் தகுதியோட இருந்தா இல்ல, இந்த காலம் நியதி கலை வித்தை அராகம் சேர்ந்தாதான் போகம் நுகரும் தன்மைக்கும் வாரான். உலக போக நுகரும் தன்மைக்கு, சிவபோக நுகரும் தன்மைக்கு இல்ல, உலக போக நுகரும் தன்மையில வந்து நிக்கிறான் புருடன். உலக போக நுகர்ந்தவங்க வந்து பக்குவப்பட்டு இந்த 5 நீங்கி திருவருள் மயமாக விளங்குனா சிவபோக நுகருக்கு பக்குவம் பெறுறான். உலக போகம் பக்குவத்துக்கு அவன் புருடனா இருக்கணும், காலம் நியதி கலை வித்தை அராக 5 சேர்ந்து இருக்கிறான். சரி, அப்போ அந்த சேர்ந்து இருக்கும் போது புருடன், புருடன்கிறது ஆன்மாவுடைய நிலையை குறிக்கிறது, அது தனி தத்துவம் அல்ல. சரி, இதுல இடம்பெறுபவை எல்லாமே தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களும் உண்டு தாத்விகங்களும் உண்டு. வாயுக்கள் 10 அது 36 தத்துவங்களில் வரவில்லை, ஆனா ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அந்த கரணம் எல்லாம் வருது. ஆகவே தத்துவங்கள்ல உள்ள கருவிகளும் வரும், தத்துவங்கள இல்லாத கருவிகளும் வரும் அஞ்சவத்தை கருவிகள்ல, அதை நம்ம கொஞ்சம் நினைவில் கொள்ளணும். அப்ப 35 எளிதா வந்துட்டு பாருங்க, ஞானேந்திரியம் 5, ஞானேந்திர விடயம் 5, கண்மேந்திரியம் 5, கண்மேந்திர விடயம் 5, 4 5 20, வாயுக்கள் 10 20 10 30, அந்த கரணம் 4 34, புருடன் 1 35. இப்படி 35 கருவிகளோடும் கூடி ஆன்மா புருவ மத்தியில் இருப்பதுதான் நனவு நிலை. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிந்து வரக்கூடிய நனவு நிலை. இப்ப கனவு நிலை என்பது என்னவென்றால், இதுல 10 கருவிகளை ஆன்மா நீங்கி விடுகின்றது. 10 கருவிகள் என்ன, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, அவ்வளவுதான் இல்லையா. எவ்வளவு நுணுக்கமா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, ஞானேந்திரியம் நீங்கினாலும் விடயம் நீங்கவில்லை. என்ன, கனவுல நீங்க ஏதோ உருவத்தை பாக்குறீங்க, கனவுல ஏதோ ஓசையை கேட்கறீங்க இல்லையா, அது ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு நனவுக்கு வந்து என்னன்னு கேட்டது உண்டு. என்ன, கனவுல என்ன யாரோ கூப்பிட்டாங்க, அது நான் என்னன்னு கேட்கிறேன்னு நனவுக்கு வந்துடுவான் இல்லையா. என்னன்னா, அந்த கனவனுடைய தாக்கம் அதிகமாகும் போது அது நனவுக்கும் கொண்டு வந்துடும் அது. சரி, அந்த கருவி நீங்கினாலும் விடயம் இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு நான் அனுபவத்துக்கு எப்படி பொருந்தது பாத்தீங்களா. கண்ணு தொழிற்படல கனவுல, ஆனா ஒரு காட்சி நடக்குது. செவி தொழிற்படல கனவுல இல்லையா, ஆனா ஏதோ ஒண்ணு கேட்கிறோம் இந்த செவியின் மூலமா கேட்கிற, இப்படிலாம் இருக்கு பாருங்க. ஆகவே ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, இந்த 5 5 10 நீங்கி மற்ற 25 கருவிகளோடு சேர்ந்து இருக்கும் போது கனவு நிலை. அப்ப ஆன்மாவுக்கு ஸ்தானம் எது, தொண்டை கண்டம் கண்டம். அப்ப அந்த நனவு நிலை நீங்கினாலே என்ன ஆகுதுன்னா, அந்த புருவ மத்தியில் இருக்கக்கூடிய நிலைமை நீங்கி போயிருது பாருங்க. அப்ப என்னென்ன, ஒரு கனவு கண்டு கொண்டோ உறங்கி அல்லது உறங்கி கொண்டு இருக்கும் போது தலையை அப்படி விழுந்து விடுவதை பார்க்கிறோம் இல்லையா, அப்படியே நனவு நிலையை விழித்திருந்த மாதிரியே இருப்போம் இல்லையா. அப்படி என்ன செஞ்சு தலை வந்து அப்படியே விழுந்துடும் இல்லையா. இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தா அதான் சார் நடக்க போதே அப்படின்னு சொல்லிடாதீங்க. இன்னும் ஒரு உலகையில இருந்து ஒரு அனுபவம் காட்டுறதுக்காக நான் காட்டினேன். ஆகவே அப்போ என்னன்னா அந்த கண்டத்துக்கு வந்துட்டது, நனவு இருக்கும்போது தலைப்படி விழலையே இல்ல, ஏன்னா அப்ப குருவ மத்தியில இருக்கு, கண்டத்துக்கு வரும்போது அது விழுந்துருது. அப்போ அது கனவு நிலை 25 கருவிகள். அப்புறம் உறக்க நிலை இதயத்தானத்துக்கு வருது, 22 கருவி நீங்க போயிருது, 3 கருவி இல்லையா. என்னன்னா புருடன், பிராணவாயு, சித்தம், இந்த 3 கருவிகளோடு நம்ம இதயத்துல. அது உறக்கம், பேருறக்கம் வரும்போது இந்த சித்தமும் நீங்கி போகுது. புருடன், பிராணவாயு, 2 கருவிகளோடு பேருறக்கத்துல இருக்கு. உயிர்ப்படங்கள் வரும்போது அந்த பிராணவாயு நீங்கி போகுது, புருடன் மாத்திரமாக மூலாதாரத்திலே இருக்கின்றது. ஆக நனவில் 35 கருவிகள், கனவில் 25 கருவிகள், உறக்கத்தில் 3 கருவிகள், பேருறக்கத்தில் 2 கருவிகள், உயிர்ப்படங்களில் 1 என்று சித்தியார்ல சொன்ன முறையை நினைவில் கொள்ளுவோம். அப்பந்தான் இந்த பாடலை நம்ம வாங்க முடியும் இல்லையா. இங்க கீழிருந்து சொல்கின்றார், உயிர்ப்படங்கள்ல இருக்கிற ஆன்மா பேருறக்கம் வந்து, உறக்கம் வந்து, கனவுக்கு வந்து, நனவுக்கு வரப்போகுது இல்லையா. பேருறக்கத்துல எத்தனை கருவிகள், எஞ்சி இருக்கும் கருவிகளின் எண்ணிக்கையை சொல்ல இருக்கின்றார் சித்தியார்ல. ஆன்மாவோடு சேர்ந்து அந்தந்த அவத்தையில ஆன்மாவோடு சேர்ந்து இருக்கும் கருவிகளை சொன்னார், இங்க எஞ்சி இருக்கும் கருவிகளை சொல்றார். ஐயோ, பேருறக்கத்திலிருந்து இந்த ஆன்மா உயிர்ப்படங்களுக்கு வந்திருக்குதே, அப்ப பேருறக்க தானத்துல எத்தனை கருவிகள் அங்க விட்டுட்டு வந்திருக்கு, உறக்கத்திலிருந்து இந்த ஆன்மா பேருறக்கத்துக்கு இறங்கி இருக்குதே, உறக்கத்துக்குரிய தானத்துல எத்தனை கருவிகளை விட்டுட்டு வந்திருக்கு, கனவுல இருந்து உறக்கத்துக்கு இறங்கி இருக்குல்ல, கனவு தானத்துல எத்தனை கருவிகளை விட்டுட்டு வந்திருக்கு, நனவுல இருந்து கனவுக்கு வந்திருக்கிற நனவுல எத்தனை கருவிகளை விட்டுட்டு வந்தது, விட்டுட்டு வந்த கருவிகளை சொல்றார் சித்தியார்ல. எத்தனை கருவிகளை அந்தந்த அவத்தைகளில் ஆன்மா வைத்துக் கொண்டு உள்ளதுன்னு சொன்னார் இல்லையா. வைத்துக் கொண்டு உள்ளதுங்கிறது நீங்க சித்தியார்ல பாத்துட்டீங்களே. அப்ப விடுபட்டது எத்தனை, அதுக்கு நான் தொகை சொல்றேங்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பாடலுக்கு நம்ம தெளிவா பொருள் பண்ண முடியும். அது இதுக்குள்ளதையும் சொல்லிட்டு இது கூட சித்தியார் கருத்தையும் சேர்ந்து உரையை ரொம்ப விரிவாக சொல்லிவிடுவது உண்டு. அப்ப இந்த பாடல என்னதான் சொல்ல வரா நமக்கு புரியாம போயிரும் இல்லையா. ஆகவே என்ன ஒன்று இல்லாத அதீதம், அதீதம் துரியாதீதம், உயிர்ப்படங்கள் அவத்தையில என்ன ஒன்று இல்லாதது, எண்ணி சொல்வதற்கு ஒரு கருவியும் இன்றி இருப்பது துரியாதீதம். இந்த இடத்துல நமக்கு புரியுதா? நிச்சயமா புரியும். ஏன்னா துரியாதீதத்துக்கு அப்புறம், துரியாதீதத்துல ஒரு கருவியும் எஞ்சி இருக்கவில்லைங்கிறார். ஏன்னா துரியாதீதத்துக்கு அப்புறம் இன்னொரு அவத்தை இருந்தாதானே துரியாதீத நிலையில ஏதாவது கருவியை நிறுத்தி வச்சுட்டு அடுத்த அவத்தைக்கு போக முடியும். துரியாதீதம் தான் கீழ் நோக்கி செல்லும் போது கடைசி அவத்தை, இதுக்கப்புறம் வேற அவத்தை கிடையாது. பஸ் ஷெட்டுக்கு போகுது இல்லையா, அந்த ஷெட்டுல யாரையாவது ஒரு பயணியை இறக்கி விடுமா? இல்ல, அதுக்கு முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க இல்லையா. ஷெட்டு பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருந்தா அங்க போனாலே எல்லாம் இறங்குங்க, பஸ்டாண்டு பக்கம் தான் போங்கன்றுவாங்க. அதனால கடைசியா முடியக்கூடிய இடத்துல யாரையும் இறக்கி விட வேண்டியது இல்ல, ஷெட்ல போய் பஸ் சேரும், ஷெட்ல வந்து யாரையும் இறக்கி விட வேண்டியது இல்ல. அதனால துரியாதீத அவத்தையில் விடப்படும் கருவி எதுவும் கிடையாதுன்னு அர்த்தம். இந்த துரியாதீதத்துல ஒரு கருவி சொல்லியிருக்க சித்தியார்ல புருடன் அப்படின்னா அது விடப்படும் கருவி அல்ல, இங்க கருவி இல்லைன்னா விடப்படும் கருவி எதுவும் இல்லை. ஏன்னா அதுக்கு அப்புறம் ஒரு அவத்தை இருந்தாதான் துரியாதீதத்துல ஏதாவது ஒரு கருவியை விட்டுட்டு அடுத்த அவத்தைக்கு போனோம். எனவே இங்கு என்ன ஒன்று இல்லாத அதீதம் சொன்னா, அதீதமாக துரியாதீதத்துல எண்ணி சொல்வதற்கென்று ஒரு கருவியும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விட்டு செல்லக்கூடிய கருவி இல்லை என்ற அர்த்தம். அடுத்தார, எய்திய துரியத்து ஒன்று, ஆன்மா அடைந்த துரிய நிலையிலே, அதாவது பேருறக்க நிலை. துரியம் என்பது பேருறக்கம், சுளுத்தி தான் உறக்கம், துரியம் வந்து பேருறக்கம் இல்லையா. பேருறக்க நிலையிலே, துரிய நிலையிலே ஒரு கருவி விடப்பட்டது. அதாவது அன்பர்களே, துரிய நிலையிலே 2 கருவிகளோட ஆன்மா விளங்குகிறது. என்னவென்றால் பிராணவாயு, புருடன். இதுல பிராணவாயு என்ற ஒரு கருவியை துரிய தானத்திலே நிறுத்திவிட்டு ஆன்மா உயிர்ப்படங்களாகி துரியாதீதத்தை அடைகிறது. ஆகவே துரிய தானத்திலே விடப்பட்ட கருவி ஒன்று பிராணவாயு, விடப்பட்ட கருவி. ஒவ்வொரு ஷாப்பா வண்டி போகுது, ஒவ்வொரு ஷாப்ல சிலரை இறக்கி விட்டு நீ இந்த ஷாப்போட முடிஞ்சு போச்சு இறங்கிக்குங்க சொல்றோம் இல்லையா. அது மாதிரி பிராணவாயு நனபவத்திலிருந்து கூடவே வந்தது. எது வரைக்கும் வந்தது? பிராணவாயு பேருறக்கம் வரைக்கும் வந்தது. துரியாதீதத்துல உனக்கு வேலை இல்லை அப்படின்னு பேருறக்கத்தானோ அந்த துரிய தானத்திலேயே அது பிராணவாயு நிறுத்தியாச்சு. ஆகவே துரியத்துல விடப்பட்ட கருவி ஒன்று பிராணவாயு, எய்திய துரியத்து ஒன்று. நன்னிடம் சுளுத்தி தண்ணில் நயந்துள்ளது ஒன்று. சுளுத்தினா உறக்கம். உறக்கத்தானத்துல மூன்று கருவிகளோடு இருந்தது அன்பர்களே, புருடன், பிராணவாயு, சித்தம். இதுல உறக்கத்துல, உறக்கத்தில இருந்து பேருறக்கத்துக்கு போகும்போது அந்த சித்தத்தை வந்து என்ன பண்ணிட்டு உறக்கத்தானத்திலே நிறுத்தியாச்சு. பேருறக்கத்துல சித்தம் கிடையாது. உறக்கத்தானத்திலே நிறுத்தப்பட்டது சித்தம். அந்தந்த தானங்களிலே நிறுத்தப்பட்ட விடுபட்ட விடுவிக்கப்பட்ட கருவிகளுக்கு மட்டும் இதை எண்ணிக்கை சொல்லுது. வைத்துக் கொண்டிருக்கின்ற கருவிகள்னா அது சித்தியாரில் பார்க்கணும். இப்ப விடுபட்ட இறக்கி விடுற ஆளுக்கு எண்ணிக்கை சொல்ற, எத்தனை பேரை இறக்கி விடுறாங்க. ஆகையினாலே அன்பர்களே, உறக்கத்தானத்திலே அதான் சுளுத்தி, அதுல பிராணவாயு நிறுத்தப்பட்டு விட்டு மற்ற மன்னிக்கணும், உறக்கத்தானத்தில அந்த சித்தம் நிறுத்தப்பட்டு, சித்தமானது உறக்கத்தானத்திலே நிறுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டு பேருறக்கத்துக்கு போகும்போது பிராணவாயும் புருடனுமா போறாங்க. சரி, கனவுல ஐயா, கனவுல 25 கருவிகளோடு இருந்தது ஆன்மா. கனவுல இருந்து உறக்கத்துக்கு போகும்போது மூணு கருவிகளோட தானே போகுது. அப்ப கனவு தானத்துல எத்தனை கருவிகளை விட்டது? 22 கருவிகளை விட்டு விட்டது. ஆகவே கனவு தானத்தில் விடுபட்டு இருக்கும் கருவிகள் 22. அதிக எண்ணிக்கையில கருவிகள் வரும்போது நமக்கு நல்லா புரியும் இல்லையா. முதல்ல 3, 2, 1 வரும்போது விடுபட்ட கருவிகள் நமக்கு புரியுது சிரமமா இருந்தாலும், கனவுல இருந்து உறக்கத்துக்கு போகும்போதுதான் வேறுபாடு அதிகம். உறக்கத்துக்கும் பேருறக்கத்துக்கும் அவ்வளவு வேறுபாடு இல்லை. உறக்கம் அதுல இருந்து ஆழ்ந்த உறக்கம் அவ்வளவுதான், உயிர் படங்கள், அதிக வேறுபாடு இல்லை. ஆனா கனவுல இருந்து உறக்கம் தான் வேறுபாடு அதிகம். கனவுல 25 கருவிகள் இருக்கு, உறக்கத்துல வெறும் 3 கருவிகள் தான். அனுபவத்திலே அது பொருத்தமா தானே இருக்கு. கனவுக்கும் உறக்கத்துக்கும் உள்ள வேறுபாடு தானே அதிகம் இல்லையா. ஆகையினால் அன்பர்களே, அந்த கனவிலே 25 கருவிகளோடு இருந்த இந்த உயிரானது அதிலே 22 கருவிகளை கனவு தானத்திலேயே கண்டத்தானத்திலே நிறுத்திவிட்டு 3 கருவிகளோடு அது உறக்கத்தானத்தை அடைகின்றது. புருடன், பிராணவாயு, சித்தம், 3 கருவிகளோடு. இப்ப 22 கருவிகள் அங்க விட்டாச்சு. அதைத்தான் சொன்னார், அன்னிடும் கனவு தண்ணில் பின்னும் அன்னிடும் கனவு தண்ணில் 6-7. கனவில் 6-7, 6-7 42 பண்ணிடக்கூடாது. ஏன்னா மொத்த கருவியிலும் 35 தான். 6-7 கூட்டிக்கணும். 6-7 13 இல்லையா. 22 கருவிகள் எல்லாம் விடப்பட்டது, 13 தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாயுக்கள் 9 நாம வந்து வருவித்துக் கொள்ள வேண்டும். 9 வாயுக்கள் விடப்பட்டன. வாயுக்கள் 10 அல்லவா, 10 அதுல பிராணவாயு அது வந்து உறக்கத்துக்கும் போகுது, பேருறக்கத்துக்கும் போகுது. பிராணவாயு தவிர மற்ற 9 வாயுக்களையும் கனவோட ஸ்டாப் பண்ணியாச்சு. 9 வாயுக்கள். அப்ப 22 9 கழிச்சிருங்க, மிச்சம் 13 தானே. ஆகவே 9 வாயுக்களை தவிர்த்து மற்றதை சொல்லியிருக்காரு, 6-7 13. 9 வாயுக்களை எப்படி கொள்ளணும்? பின்னும்னு ஒரு வார்த்தை வச்சிருக்காரு பாருங்க. ரெண்டாவது அடியோட கடைசியில, ரெண்டாவது அடியோட கடைசியில பின்னும்னு இருக்கு இல்லையா. பின்னும்ங்கிறதுனால 9 வாயுக்களையும் தழுவிக்கொள்ள வேண்டும். ஏன்னா 9 ஓர இனம் வாயுக்கள், 9 வாயுக்கள். அதனால பின்னுங்கிற வார்த்தையால தழுவிக்கொள்ளலாம். இந்த உரையாசிரியர் நமக்கு தெளிவா பழைய உரையில சொல்லியிருக்காங்க. அதனால அன்னிடும் கனவு தண்ணில் 6-7, கனவு தண்ணில் 6-7 அப்படின்னு வச்சுக்கிட்டு பின்னும் அன்னிடும் அப்படின்னு சேர்த்துக்கணும். கனவு அவத்தையிலே விடப்பட்ட கருவிகள், அதாவது கனவு அவத்தையில் இருந்து இந்த உயிரானது உறக்க அவத்தைக்கு செல்லும் போது, எப்படி கனவு அவத்தையிலிருந்து உறக்க அவத்தைக்கு செல்லும் போது, இறங்கும் போது கனவு அவத்தையிலேயே விடப்படுகின்ற கருவிகள் 6-7 13 பின்னும் அன்னிடும் மேலும் கருவிகள் உள்ளன. அதுல 9 வாயுக்களை சேர்த்துக்கோங்க. மேலும் கருவிகள் அங்கு விடப்பட்ட கருவிகளாய் பொருந்தி உள்ளன. அவை 9 வாயுக்கள். 13 கருவிகளோடு 9 வாயுக்கள் சேர்த்தா 13 9 22. ஆக கனவு அவத்திலே விடப்பட்ட கருவிகள் 22. சாக்கிரம் நனவு அவத்தையில 10 கருவிகள் விடப்பட்டன. நனவுல 35 கருவிகளோடு இருந்த ஆன்மாதானே, கனவுல 9 25 கருவிகள் மட்டும் வச்சிருக்கு. அப்ப நனவு நிலையில 10 கருவிகளை நிறுத்தி விட்டது. அந்த 10 கருவிகள் எவை? ரொம்ப எளிது. ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5 இல்லையா. ஞானேந்திரியம் 5 5 புலன்களை அறிவதற்கு உதவும். கண்மேந்திரியம் 5 5 செயல்களை செய்வதற்கு உதவும் இல்லையா. ஆகவே அறிதல் 5, செயல்படுதல் 5, சுவை ஒளி ஒரு ஓசைமான 5 அறிதல் இல்லையா. வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம், 5 செயல்கள். ஆகவே 5 அறிதல்களையும் 5 செயல்புரிதல்களையும் செய்யக்கூடிய கருவிகள் நனவு நிலையிலே நிறுத்தப்படுகின்றன. ஞானேந்திரியம் கண்மேந்திரியம். அப்ப அஞ்சு அஞ்சு பத்துன்னு வரணும், ஆனா பத்துன்னு பாடல இருக்கா? சாக்கிரத்தின் கண், சாக்கிரத்தின் கண் என்றால் நனவு அவத்தையிலே, நனவு அவத்தையிலே அஞ்சாராய உரு அஞ்சாராய சாக்கிரத்தின் கண் உறும் அஞ்சாராய கருவிகள் மருவும் தானே, பொருந்திய அஞ்சாறாகிய கருவிகள் அங்கே சேர்ந்திருக்கும். அஞ்சு ஆறுன்னு சொன்னா அஞ்சு ஆறும் பதினொன்னு அப்படிமோ, பத்து கருவிகள் அல்லவா விடப்பட்டன, இங்க அஞ்சு ஆறுன்னு சொல்லி அஞ்சு ஆறும் பதினொன்னு வருதே, என்ன மேலதான் ஆறு ஏழுங்கிறத ஆறு ஏழும் பதிமூணுன்னு கூட்டணும். அதே மாதிரி இங்க அஞ்சு ஆறுன்னு இருக்குது, இது அஞ்சும் ஆறுன்னு கூட்டணும்னா அஞ்சு ஆறும் பதினொன்னு ஆகும், பதினோரு கருவிகளா விடப்பட்டது. அப்போ அஞ்சு ஆறு பெருக்குவோமே, பெருக்குனா அஞ்சு ஆறு முப்பதுன்னு ஆயிரும். முப்பது கருவிகளா விடப்படுகின்றன இல்லையே, பத்து கருவிகள் தான் விடப்படுகின்றன. ஆனா அஞ்சு ஆறுங்கிறது எப்படி பார்த்தாலும் கூட்டினாலும் பத்து வர மாட்டேங்குது, பெருக்குனாலும் பத்து வர மாட்டேங்குது இல்லையா, பொருள் பண்ணதுங்கிறது எப்படி பாருங்க. அப்போ அந்த அஞ்சு ஆறுல அஞ்சு மட்டும்தான் நம்பர், அஞ்சு மட்டும்தான் நம்பர், ஆறு நம்பர் இல்ல. ஆறு என்பது வழி என்று பொருள்படும் இல்லையா. ஐந்து வழிகளில் செல்லக்கூடிய கருவிகள், அதனாலதான் அடியன் குறிப்பிட்டேன், ஐந்து வகையான அறிதல்களை செய்யக்கூடியது ஞானேந்திரியம். சுவை ஒளி ஒரு ஓசை மனம், ஐந்து வகையான அறிதல்களை செய்யக்கூடிய ஞானேந்திரியமும், ஐந்து வகையான செயல்களை செய்யக்கூடிய கண்மேந்திரியங்களும், ஐந்து வழிகள் ஆறு என்பதை வழி என்று கொள்ளி கொண்டு ஐந்து ஆறு, ஐந்து வழிகளில் செயல்படக்கூடிய கருவிகள் என்றால் ஞானேந்திரியம் அஞ்சும் கண்மேந்திரியம் அஞ்சும். இந்த அஞ்சும் அஞ்சும் தான் ஐந்து வழிகளில் செயல்படக்கூடியவை. இது ஐந்து அறிதல்களை செய்யும் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம், ஐந்து செயல்புரிதல்களை செய்யும். ஆகவே அஞ்சாராய கருவிகள் என்பதை ஐந்தை வழியாக கொண்ட கருவிகள்னு ஞானேந்திரியம் அஞ்சு கண்மேந்திரியம் அஞ்சு பெறப்படும், பத்து பெறப்படும். அந்த பத்து கருவிகளும் நனவகத்தில் நிறுத்தப்படுகின்றன இல்லையா. ஆகவே நமக்கு ஒரு நோக்கில் பொருள் கிடைக்காவிட்டால் இன்னொரு நோக்கிலும் சிந்திக்க வேண்டும். நம்ம சிந்தனை திறனை வலியுறுத்துவதற்குத்தான் ஆசிரியர் இப்படியெல்லாம் அருமையாக செயல் புரிந்திருக்கின்றார். அதுக்கு நமக்கு உரையாசிரியர்கள்லாம் துணை புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே இப்படி நமக்கு எல்லா வகையிலும் அந்த அஞ்சு அவத்தைகள் புரியணும்னு முந்தைய ஆசிரியர் ஒரு வழியில் சொன்னார். ஒவ்வொரு அவத்தையின் போதும் ஆன்மாவிடம் இருக்கும் கருவிகள் எத்தனை என்று முந்தைய ஆசிரியர்மார்கள் சொன்னார்கள். இங்கே ஒரு அவத்தையிலிருந்து அடுத்த அவத்துக்கு இறங்கும் போது மேலுள்ள அவத்தையில் விடப்படும் கருவிகள் எத்தனை என்று ஆசிரியர் அருமையாக சொல்லியிருக்கின்றார் என்று கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்து கொண்டு எஞ்சிருக்கின்ற பல பாடல்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம், திருவருளாளி அதை செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். திருச்சிட்டம்பலம்.